ओम अज्ञान के मेरा दृश्य ज्ञानांजन चला गया सत्स्वरूप मिलिता में न तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपं सकृचारं सगजनलघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसखितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगणललिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादाय नितगर्वपदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये हरे कृष्णा। नम यात्र वंदे निकालेले அண்ணங்கோவிலேருந்து தொடங்கணும். அண்ணங்கோவிலுடைய சரித்திரம் வந்து இங்கே பட்டர் வந்து ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொன்னார். அண்ணங்கோவிலில் என்ன லீலை நடந்தது யாராவது ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்களா? பட்டர் சொன்னார் இல்லை காலையில் அண்ணங்கோவிலில் என்ன ஒரு விசேஷம்? அண்ணங்கோவிலில் அதாவது ஸ்வேதன் அப்படிங்கிறவர் வந்து அவர் 9 வயசு பையனாக இருக்கும்போது அவருக்கு மரணம் ஏற்படும்னு இருந்தது. அவர் இங்கே வந்து தபஸ் பண்ணி ஸ்வேத புஷ்கரணி இங்கே முன்னாடி ஒரு குளம் இருக்கு இல்லையா, இங்கே அவர் தீர்த்தாடனம் பண்ணி இங்கே பகவானை துதித்து நிற்க எப்படி மார்க்கண்டேயருக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு இது ஏற்பட்டதோ அது போல் அந்த ஸ்வேதனுக்கும் வந்து இங்கே பெருமாள் பிரத்யட்சமாகி அவரை வந்து காப்பாற்றினார். அதே போல் இங்கே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேலுமங்காவோட ஒன்றா தரிசனம் கொடுக்குறாங்க. திருப்பதிக்கு அப்புறம் நம்ம இந்த க்ஷேத்திரத்தில் தான் பகவான் இந்த நாமத்தில் சேவிக்க முடியும். இதே மாதிரி ஒரே இடத்துல திருப்பதியில் கூட அலமேலுமங்காவையும் பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்க முடியாது, இங்கே மட்டும்தான் முடியும். அந்த கதைகள்லாம் வந்து காலையில் பட்டர் நமக்கு ரொம்ப அழகாக சொன்னார். அண்ணங்கோயிலுடைய சரித்திரம் இங்கே இன்னொரு சிறப்பான விசேஷம் என்னென்னா, குமுதவல்லி நாச்சியாருடைய சந்நிதி இருக்கு. குமுதவல்லி நாச்சியார் வந்து திருமங்கை ஆழ்வார் இந்த உலகத்துக்கு அழைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து ஆழ்வார்களில் ஒரு முக்கியமான ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் நமக்கு கிடைக்கிறதுக்கு குமுதவல்லி நாச்சியார் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. நம்ம அடுத்த உபன்யாசத்தில் வந்து திருமங்கை ஆழ்வாருடைய வைபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இன்று காலையில் நேரத்தினுடைய கட்டாயத்தினால திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் 11 திவ்ய தேசங்களை வந்து நம்முடைய நேரத்தினுடைய சௌகரியத்துக்காகவும் பூஜாரிகளோட சமயத்துக்காகவும், ஏன்னா அவங்க வந்து சில நேரம் அந்த கோயிலில் இருக்க மாட்டாங்க, ஒரு சமயம் வந்தால் ஒரே இடத்துல 4 கோயிலை திறந்து காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சௌகரியத்துக்காக நம்ம அந்தந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்தை வந்து வரலாறு வந்து அங்கே படிக்காமல் நம்ம வந்து வேகமாக தரிசனம் மட்டும் பண்ணிட்டோம். ஆனால் உண்மையில் என்ன பண்ணணும்னா, ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுடைய ஸ்தல புராணம், அவருடைய மகாத்மியம், பகவானுடைய திருவதார வைபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது தான் அந்த ஒரு மனோபாவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நேரத்தினுடைய கட்டாயத்தினால நம்ம வந்து நம்ம அதுக்கு நேரம் அங்கே பூஜாரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய அசௌகரியங்களால் நம்ம ஒரு 11 கோயில்களை ஒரு மாரத்தான் மாதிரி பார்த்து முடித்தோம். அதை கூட்டிகிட்டு வந்தவர் டிரைவரே சொல்லிட்டாரு, ரொம்ப ஆச்சரியங்க அது 11 கோயிலில் எவ்வளோ நேரத்தில் பார்த்துட்டீங்க. உண்மையில் அது வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ நேரத்துலையும் இன்னும் 2-3 கோயில் கூட பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த பார்த்த திவ்ய தேசங்களுடைய வைபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம். இனி எங்கேயும் தரிசனம் பண்ண முடியாது, இனி போனாலும் மதியம் தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த பக்கத்தில் இன்னொரு திவ்ய தேசம் இருக்குது, தலச்சங்காடுன்னு சொல்லி, அங்கே இப்போ போனால் தரிசனம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அதை விட இது முக்கியம், இவ்வளோ பார்த்த கோயில்களுடைய லீலைகளை தெரிஞ்சுட்டு அப்புறம் கூட நம்ம அந்த கோயிலுக்கு எப்போனாலும் வரலாம். ஸோ அண்ணன் கோயிலோட வைபவத்தை வந்து காலையில் பட்டர் நமக்கு சொல்லிட்டார். அதுக்கடுத்து நம்ம போன க்ஷேத்திரம் வந்து அண்ணன் கோயிலுக்கு அப்புறம் காவலம்பாடி. காவலம்பாடி க்ஷேத்திரம் எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க? காவலம்பாடியில் பகவானுடைய திருநாமம் ராஜகோபால், ராஜகோபால் சுவாமி. ஜாய் ஸ்ரீ ராஜகோபால் சுவாமிக்கு. காவலம்பாடி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு திவ்ய தேசம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கோவர்த்தன லீலை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோவர்த்தன லீலையுடைய தாத்பரியம் என்னது? பகவான் எதுக்காக அந்த கோவர்த்தன லீலையை புரிஞ்சு காமிச்சார்? இந்திரனுடைய கர்வத்தை குறைக்கிறதுக்காக. இந்திரன் போன்ற தேவர்கள் கூட வைஷ்ணவர்கள் தான், பக்தர்கள் தான், பகவானை கைங்கிறதுக்காக சேவைக்காக ஈடுபடுறவங்க. ஆனால் சில சமயங்களில் இந்திரன் போன்றவங்கெல்லாம் தன்னுடைய பதவியினால, அந்த பதவியில் இருந்து வரக்கூடிய அகங்காரத்தினால சில தவறுகள்லாம் செய்வாங்க. அப்போ தன்னுடைய பக்தன் தவறு செய்யும்போது அவனை திருத்தி ஆட்கொள்ள வேண்டியது பகவானுக்கு ஒரு பகவானுடைய அது முக்கியமான பகவான் செய்ய வேண்டிய ஒரு வேலை. தன்னுடைய பக்தனை சரி பண்ணுறதுக்காக பகவான் வந்து கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்து இந்திரனுடைய கர்வத்தை போக்குனார். நம்ம அந்த லீலைகளை வந்து விவரமாக கோவர்த்தன பூஜை அன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம் நிறைய தடவை. அதனால் இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அந்த கோவர்த்தன லீலையில் கடைசியில் இந்திரன் வந்து பகவான் மாதிரி வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப கூச்சப்பட்டிருக்கும் போது முதல்ல சுரபி பசு தான் வந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்யும். எவ்வளோ பேர் கோவர்த்தனத்துக்கு போயிருக்கீங்க? கோவர்த்தன மலை விருந்தாவனில் கோவர்த்தன மலையை சுற்றி நிறைய குளங்கள்லாம் இருக்குது, குண்டங்கள்லாம். அதில் சுரபி குண்டுன்னு ஒன்று இருக்குது கோவர்த்தன் பக்கத்தில், கோவர்த்தன மலையுடைய சுற்றுப்பிரகாரத்தில். சுரபி குண்டிலிருந்து தான் அந்த சுரபி பசுவோடைய பால் சுரந்து அந்த பால் மூலமாக கோபாலனுக்கு கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்ததுனால அந்த இடத்துக்கு சுரபி குண்டன்னு பேர். பக்கத்திலே கோவிந்த குண்டுன்னு ஒரு குளம் இருக்குது, அதுலேருந்து தான் இந்திரன் தண்ணீர் எடுத்துன்னு வந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்தார். அப்படி சுரபி வந்து பகவானை பூஜித்து பகவானை பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் இந்திரன் பகவான் மேலே வந்து பிரார்த்தனை செய்தார். இந்திரனும் பகவானும் இந்திரனுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னார். ஒரு அது பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கர்வப்படக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அப்போ இந்திரன் அதை கேட்டுன்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ருக்மணி தேவிக்காக கிருஷ்ணர் பாரிஜாத மலர் கொடுக்குறார். பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து கொடுத்தார். ருக்மணி சத்யபாமா ரெண்டு பேரும் கிருஷ்ணருடைய மனைவிகளில் ரொம்ப பிரதானமானவங்க. அதில் ருக்மணி வந்து ரொம்ப அமைதியானவங்க, பகவான் கூட ஊழல்லாம் பண்ண மாட்டாங்க. சில சமயம் பகவான் அவங்களாவது கேள்வி பண்ணால் கூட ருக்மணி அழுதுடுவாங்க. அவங்களால எதுவுமே என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப மிருதுவான ஒரு தன்மை படைத்தவங்க. ஆனால் சத்யபாமாவுக்கு கொஞ்சம் பகவான் கூட கூடல் செய்கிற இது, சண்டை போடுற ஒரு சுபாவம். ஒரு சமயம் கிருஷ்ணர் வந்து பௌமாசுரங்கிற நரகாசுரனை வதம் பண்ணுறார். நரகாசுரன் எதுக்காக கிருஷ்ணர் வதம் பண்ணார்? ஏன் வந்து பகவான் வந்து நரகாசுரனை வதம் பண்ணார்? ஓகே, பூமி பிராட்டியோடைய பையனா? அப்போ கிருஷ்ணருடைய பையன் தான். தன்னுடைய பையனையும் ஏன் பகவான் வதம் செய்யணும்? ஒரு வகையில் பார்த்தா பகவான் வந்து வராக அவதாரம் செய்தப்போ பகவானுடைய ஸ்பரிசம் பட்டு பூமாதேவிக்கும் பகவானுக்கும் பிறந்த குழந்தை நரகா, நரகா சுரன், பௌமாசுரன் சொல்லுவாங்க பாகவதத்தில். பௌமாசுரன், பௌமாதேவி, பூமாதேவியுடைய புதல்வங்கிறனால பௌமாசுரன் பேர். அப்ப தன்னுடைய பையனை ஏன் வந்து பகவான் வதம் செய்யணும்? பதினாறாயிரத்தி நூறு பெண்களை, இளவரசிகளை வந்து சிறை பண்ணி வச்சுட்டா. முக்கியமான காரணம் பௌமாசுரன் வந்து பானாசுரனுடைய சங்கத்தினால. பானாசுரன் வந்து உங்களுக்கு தெரியும், ஆயிரம் கரங்களுடைய கிருஷ்ணர் அவனுடைய கரங்கள்லாம் கட் பண்ணி அவனுடைய அகங்காரத்தை போக்குவார். அந்த கதையும் பாகவத்தில் இருக்கு. பௌமாசுரன் வந்து கிருஷ்ணருடைய பயன்தான், பூமாதியுடைய பயன்தான். அவனுக்கு சாஸ்திரம் தெரியும், பகவான் தான் அவருடைய அப்பா, எல்லாமே அவர் தான். ஆனால் பானாசுரனுடைய சங்கத்தினால பௌமாசுரன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய குணங்கள்லாம் மாறி அவன் ஒரு அசுரன் ஆயிட்டான். பூமாதியுடைய பயனாக இருந்தாலும் அசுரன் ஆயிடுறார். அவர் என்னென்ன அபராதங்கள் பண்ணார்? அதிதியோட குண்டலங்களை பிடிங்கிட்டு போயிடுவார். அதிதி வந்து தேவருடைய அன்னை வந்து அதிதி. அதிதி ரெண்டு குண்டலம் போட்டிருப்பாங்க, அந்த குண்டலத்தை பறிச்சுட்டு போயிடுவார். வருணன் ஒரு குடை வச்சிருப்பார், அந்த குடையை அபகரிச்சுட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார் பௌமாசுரன். அது மட்டும் இல்லை, பதினாறாயிரத்தி நூறு இளவரசிகளை எடுத்துன்னு போய் சிறை வச்சிடுறார். அப்போ அந்த மன்னர்கள்லாம் வந்து அவனை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாமல் அவங்கெல்லாம் வந்து பகவான்கிட்ட முறையிட்டாங்க. இப்போ பகவான் வந்து சத்யபாமா சமேதராக போய் பௌமாசுரனை வதம் பண்ணாங்க. ஏன்னா பகவான் வந்து பௌமாசுரனை தனியாகவே போய் அவரால் வதம் பண்ண முடியும். ஆனால் சத்யபாமா வந்து யார்? பூமாதேவரே அவதாரம். சத்யபாமா வாயிலேருந்து வரணும் இவனை கொள்ளுங்க அப்படின்னு. ஏன்னா சத்யபாமா ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லையா, வருத்தப்பட்டுக்கூடாது, என்ன நம்ம பையனை வந்து இரக்கம் இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் கொண்டுட்டார் அப்படின்னு சத்யபாமா கோபம் வந்துடக்கூடாது. எப்பவுமே மனைவிக்கு கணவன் தான் எல்லாமே. கணவனுக்கு ஆபத்துன்னு வரும்போது மனைவினால் அதை பொறுத்துக்க முடியாது. அப்போ பௌமாசுரனுக்கும் பகவானுக்கும் யுத்தம் செய்யும்போது சத்யபாமாவிலேருந்து வரும், அவனை கொண்டுடுங்க, ரொம்ப கொடூரமானவனாக இருக்காது. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து பௌமாசுரனை வதம் பண்ணுறார். பௌமாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணர் அதிதியோட குண்டலங்கள்லாம் எடுத்துகிட்டு தேவலோகத்துக்கு வர்றார் இந்திரன்ட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக. இந்திரனும் ரொம்ப அன்போடு வரவேற்றார். கிருஷ்ணரையும் சத்யபாமா வரவேற்று அவர் வந்து அதிதியோட குண்டலங்களை கொண்டு போய் கொடுத்தார், வருணனுடைய குடையை கொடுத்தார், எல்லாம் ஓகே. கிருஷ்ணருக்கு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கிருஷ்ணர் கிளம்பும்போது சத்யபாமா பார்த்தாங்க, அந்த தேவலோகத்துலேருந்து பாரிஜாத மலர் வேணும். கிருஷ்ணர் சார், மலர் என்ன, ஒரு மரமே எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததான், ஒரு மரமே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, சத்யபாமா மரம் எடுக்க போகும்போது இந்திரனுடைய குறுக்கிட்டார். அது எப்படி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம், இது பூலோகத்தில் கொண்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திரும்பவும் அகங்காரம், இந்த அகங்காரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது நமக்கெல்லாம் பயங்கரமாக. அதாவது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யக்கூடிய ஓரொரு பக்தர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க பக்தி தொண்டுக்கு தடங்கல்கள் இருக்கும். சில சமயம் அவங்க அதிகமாக கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. சில சமயங்களில் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. எல்லா பக்தருக்கும் எல்லாமே இருக்காது. ஒரு பக்தருக்கு அகங்காரம் இருக்கும், ஒரு பக்தனுக்கு கோபம் இருக்கும், சிலருக்கு காமம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த குணத்தினுடைய ஆதிக்கத்தில் மாட்டின்றி அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு பரீட்சை. ஒரு பக்தனுக்கு பரீட்சை என்னென்னா, அந்த குணத்தை வென்று அவன் மேலே வரணும். அகங்காரத்தையோ இல்லை கர்வத்தையோ, பொறாமை, காமம், கோபம், இது மாதிரி ஆறு எதிரிகள் இருக்காங்க. காமா, கோபா, லோபா, மோகா, மதா, மாத்சல்யா, இந்த ஆறு எதிரிகளை ஜெயிக்கிறதா நமக்கு பரீட்சை. கட்டாயம் நம்மள யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒன்றில் பிடிச்சிக்கிட்டே அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டப்பட்டுருப்போம். அதுக்கு தான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டை வந்து நம்ம ஸ்ரத்தையோடு செய்ய ஆரம்பித்தோம்னா படிப்படியாக அதனுடைய பாதிப்புகள் நம்ம விடுபடலாம். ஏன்னா இவங்களை நம்ம ஜெயிக்கவே முடியாது. இந்த எதிரிகளை ஜெயிக்கிற சக்தி நமக்கு கிடையாது. நம்மளால தனித்தெல்லாம் இவங்க கூட போட்டி போட்டு சண்டை போட முடியாது. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதுதான் இந்த ஆறு எதிரிகளும் ஆறு அசுரங்களும் ஆறு அசுரங்களாக சித்தரிக்கப்பட்டாங்க. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், தண்டவக்ரன், சிசுபாலன். இரண்யாக்ஷன் என்ன உதாரணம்? இரண்யாக்ஷனுக்கு பேராசை. இந்த உலகத்தில் எல்லாருமே ஜெயிச்சு எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து எல்லாருமே தன்னுடைய சகோதரனுக்கு கீழே கொண்டு வரணும்னு இரண்யாக்ஷன் ஆசை, பேராசை. அந்த பேராசை தான் அவருடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது, இரண்யாக்ஷனுடைய அழிவுக்கு. இரண்யகசிபு பொய் அகங்காரம், நான் தான் எல்லாமே, எனக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, நானே கடவுள், ஸோ என்ன கசிபு? பொய் அகங்காரம். ராவணன் காமம், கும்பகர்ணன் அறியாமை, தூங்கிட்டே இருந்தான், உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கும்பகர்ணன் அறியாமையில் இருந்தான், ராவணன் காமத்தில் இருந்தான். சிசுபாலன் பொறாமை, கிருஷ்ணருக்கு மேலே அவனுக்கு பொறாமை. சிசுபாலன் நிறைய தடவை கிருஷ்ணரை ஏளனம் பண்ணி பேசுவான் பல தடவை. சிசுபாலன் மதம் செய்யப்பட்டவுடனே தண்ட வக்கரனுக்கு கோபம் கிருஷ்ணர் மேலே, அதனால் கிருஷ்ணரை கொல்லணும்னு கோபப்பட்ட பயங்கரமான கோபம் அவனுக்கு. இந்த கோபம், காமம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை, இந்த ஆறு எதிரிகளை ஜெயிக்கிறதா ரொம்ப கஷ்டம். இது நரகத்தினுடைய துவாரம்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில். அப்போ இந்திரனுக்கு திரும்பவும் அகங்காரம் வருது, பாரிஜாத மலரை கொண்டு போக விடாமல் பகவானை தடுக்கிறார். அப்படி பேச்சுவார்த்தை ஆகும்போது திரும்பவும் பகவானுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் ஆயிடுது. இந்திரன் தலைமையில் எல்லா தேவர்களும் பகவான் கூட யுத்தம் செய்கிறாங்க. பகவானை யாரால் ஜெயிக்க முடியும்? திரும்பவும் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. அப்படி இந்திரன் வந்து பகவானை சரணடைஞ்சு அவருக்கு அவர் செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்ட இடம் தான் நம்ம 2வதாக சேவிச்ச திவ்ய தேசம் காவலம்பாடி. அதாவது பாரிஜாத மலர்கள்லாம் நிறைந்த ஒரு தோட்டம் மாதிரி அந்த இடம் இருந்ததா அங்கே உள்ள சாஸ்திரம் ஸ்தலபுராணம் சொல்லு. நல்ல வனங்கள், காவலம் அப்படிங்கிற வனங்கள்லாம் பூக்கள்லாம் நிறைந்த ஒரு அற்புதமான க்ஷேத்திரமாக இருந்தது. அங்கே வந்து கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமா சமேதரா இப்பவும் தரிசனம் கொடுத்துட்ருக்கார். அங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கிருஷ்ணருக்கு 4 கைகள் இருக்காது. அங்கே உள்ள விக்கிரகத்துக்கு 2 கை தான் இருந்தது, 4 கரங்கள் கிடையாது. அங்கே 4 கரங்களில் மூர்த்தி கிடையாது, கையில் சாட்டை வச்சுருந்தேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்க காவலம்பாடி? ஓகே, எவ்வளோ பேர் இப்போ பசியில் இருக்கீங்க? யாருக்குமே பசி இல்லையா? ஓகே, வெரி குட். ஓகே, அந்த காவலம்பாடிது அதில் காவலம்பாடி வராது, பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தில் காவலம்பாடி வராது, இது திருநாங்கூர் தேசத்தில் மட்டும்தான் வருது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த லீலை நடந்து அங்கேருந்து பகவான் வந்து, அதாவது அவருக்கு வந்து சத்யபாமா சமேதரா, ருக்மணி சத்யபாமா சமேதரா ஒரு நல்ல அற்புதமான வனத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேவலோகத்துக்கு வரும்போது பகவான் இந்த இடத்த சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே இருந்ததா அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அதுதான் நம்ம பார்த்த 2வது க்ஷேத்திரம். 3வது க்ஷேத்திரம் திருமணிக்கூடம். திருமணிக்கூடத்தில் வந்து வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிறதா அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அந்த வரதராஜருக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்கே வரதராஜர் சேவித்தவங்க காஞ்சிபுரம் வரதராஜர் சேவித்த ஒரு பலன் அடைவாங்க. அங்கே அங்கேயும் ஒரு அற்புதமான நிலை. அந்த க்ஷேத்திரமும் பாகவதத்தோடு சம்மந்தப்பட்டது. இங்கே உள்ள திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்லாம் கூடுமானவரை பாகவதத்தோடு சம்மந்தப்பட்டது. பாகவதத்தில் வந்து துர்வாசு முனிவருடைய சாபத்தினால இந்திராதி தேவர்கள்லாம் தங்களுடைய எழிலான தோற்றத்தையும் ஐஸ்வர்யங்களையும் ஆயுளையும் இழந்துருவாங்க. எப்பெல்லாம் தேவர்களுக்கு துன்பம் வருதோ அப்போ அவங்க பகவான்கிட்ட வந்து முறையிடுவாங்க. அப்படி தேவர்கள்லாம் பகவானை துதித்து நிற்க பகவான் சொன்னார், நீங்கள்லாம் பார்க்கடலை கடைங்க, பார்க்கடல் கடைஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொன்னார் கிருஷ்ணர், அதில் வரக்கூடிய எதுலையுமே ஆசைப்படாதீங்க, அதில் அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்துக்காக பொறுமையாக காத்துருங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்க்கடல் கடைங்கிறது ஒரு தீவிரமான செயல். தேவர்கள்லாம் பொதுவாக சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவங்க, தீவிர குணத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அதை கடைய முடியும். அதனால் நீங்கள் வளர்க்கும் போல் அசுரங்க கூட சண்டைப்படாதீங்க, அவங்க கூட நட்பு வச்சுக்கோங்க. அப்போ அசுரர்களுக்கு தலைவர் வந்து பலி சக்கரவர்த்தி, பலி மகாராஜ் கூட வந்து நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட உதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் இந்த பார்க்கடலை கடைய முடியும். அது அந்த கடலை கடையிறதுக்கு எதை வந்து மத்தாக பயன்படுத்தினாங்க? மந்தாரா மவுண்டன், மந்தாரா மலையை மத்தா வச்சுக்கோங்க, வாசுகி சர்ப்பத்தை கயிறா வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த மலையை நீங்கள் கடையலாம். முதல்ல இந்த மந்தாரா மலை யார் போய் எடுத்துட்டு வருவாங்க? இந்த லீலை வந்து ரொம்ப அற்புதமானது. பாகவதத்தில் தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பகவான் எப்படியெல்லாம் உதவி செய்கிறாருன்னு பாருங்கள். பகவத்கீதை சொல்ற நான் மலையிலேயே மந்தார் மேருமலையா இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த மலையும் அவர் தான். சர்ப்பங்கள்லயே நான் வாசுகிங்கிறார். வாசுகி சர்ப்பம் பகவானுடைய விரிவங்கம் தான், அந்த மலையும் பகவான் தான். சரி, இப்ப தேவர்களுக்கு ஒரு உபாயம் கிடைச்சிருச்சு, அமிர்தம் சாப்பிட்டா அவங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும். ஆனா இந்த மந்தார மலை யார் எடுத்துட்டு வர்றது? போய் மந்தார மலையை தூக்கி கொண்டு வந்து சமுத்திரத்தில் வைக்கணும். யார் அதை செய்வாங்க? தேவர்கள்லாம் போய் முயற்சி பண்றாங்க, மலையை அவங்களால நகர்த்த கூட முடியல. மலையை வந்து ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க ஆச்சாரியெல்லாம். அப்ப பகவான் வந்து கருடர் அனுப்புவாராம். கருடர் நினைச்சு வரா, நான் எடுத்துட்டு வந்துடுவேன் போவாராம். கருடர் நாளை நகர்த்த முடியாது மலையை. கருடருக்கு எப்ப சக்தினா, பகவான் அவர் மேல இருக்கும்போது தான், பகவானோடு சம்மந்தப்படும் போதுதான் பக்தனுக்கும் சக்தி. இதை வந்து அர்ஜுனனே பாகவதத்தில் தெளிவாக சொல்றாரு. நீங்க பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுடைய துறவுன்னு ஒரு அத்தியாயம் வரும். அதுல அர்ஜுனன் சொல்றாரு, நான் இதே அர்ஜுனன் தான் நான், என்னுடைய நண்பன் கிருஷ்ணர் என் கூட இருக்கும்போது இதே காண்டிப்பு தான் வச்சிருந்தேன், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனா இப்போ கிருஷ்ணர் என்னை விட்டு போயிட்டாரு, என்னால் மாடு மேய்க்கிறவனு கூட ஜெயிக்க முடியல. பகவான் என்னை விட்டு பிரிஞ்ச உடனே என்னால் மாடு மேய்க்கிறவனு கூட ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி பகவான் கூட இருக்கும்போது தான் பக்தனுக்கு பலம். பக்தனுடைய பலம் வந்து பகவான் தான். பகவானை விட்டுட்டா நம்ம பலம்லாம் போச்சு, அவ்வளோதான். அப்போ கருடர் வந்து அவர்னாலையும் முயற்சி பண்ண முடியல. பகவான் வந்து கருடர் மேலே வந்தார். கருடர் ஈஸியாக தூக்கிட்டார் மலையை. ரொம்ப சுலபமாக தூக்கி கொண்டு வந்து பகவான் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணார், பார்க்கடலை வச்சுட்டார். பார்க்கடலை வச்சோன்னே சரி, வாசுகி சர்ப்பத்தை எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். வாசிகையுடைய தலையிலிருந்து பயங்கரமான உஷ்ணம் காற்றெல்லாம் வருது. அதெல்லாம் இவங்களால தாங்க முடியல தேவர்களால். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அசுரர்களை தலை பக்கம் விட்டுட்டு வால் பக்கம் தேவர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ரெண்டு பேரும் அந்த மலையை கடையிறாங்க. இப்போ ஒன்று ஆக்சிலே கிடையாது, மேலே ஒரு சப்போர்ட் கிடையாது, கீழே ஒரு சப்போர்ட் கிடையாது, மலை நிற்கிது. அந்த மலையை அது சமுத்திரத்தில் போட்டாங்க பார்க்கடலில். கடை போது நல்லது, மலை அப்படியே சரிஞ்சு இவங்க மேலே உளுந்துரும் போல இருக்கு. தேவர்கள்லாம் பயந்து பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. இது எத்தனாவது முறையாக வராங்க? முதல்ல என்ன பண்ணாங்க, கஷ்டமாக வந்துச்சுன்னு வந்தாங்க. அப்புறம் மேரு மலையை கேட்டு வந்தாங்க. அப்புறம் வாசிகி சர்ப்பம். அதுக்கப்புறம் தூக்க முடியல. இப்போ மலை சரிஞ்சு விழுகுது. அப்போ பகவான் என்ன பண்ணாரு, கூர்ம அவதாரம் பண்ணார். கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மந்தார மலை தன் முதுகில் அச்சா தாங்கிட்டார். சீத்திரி கவிப்பிலி தரே தி சதி தவ பிரிஷ்டே தரணி தரணகி நசாக்கர கரிஷ்டே கேசவ தீதா கூர்ம சரீரா ஜெய ஜெகதீஷு ஹரி. பகவான் கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மந்தார மலை தன் முதுகில் தாங்கிறார். ஜெயதே கோசாமிங்கிற புலவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த மலையை கடையும் போது பகவானுக்கு ஏதோ முதுகு சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்துதான். சில சமயம் நமக்கு முதுகு யாராவது சொரிஞ்சுட்டா புரு புரு பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி பகவான் தெரியும். எப்படி பகவான் பிரம்மாண்டமான ஆமி அவதாரம் பண்ணி, கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மலையை வந்து தன்னுடைய முதுகில் தாங்கிட்டார். ஜாய் ஸ்ரீ கூர்மதே பகவானுக்கு, மலையை தாங்கிட்டார். இப்போ கீழே உள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சு. திரும்ப மலை கடையும் போது மேலிருந்து சரீரம் மாதிரி இருக்கு. இப்போ திரும்ப பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. பகவானே நீங்கள் கீழே எங்களை காப்பாற்றிட்டீங்க, மேலே வந்து பார்த்தா சரீரமாக இருக்குது, பயமாக இருக்குது எங்களுக்கு. உடனே பகவான் என்ன பண்ணார், மேலே 1000 கரங்களுடைய அஜிதான் ஒரு ரூபத்தை எடுத்தார். அஜிதானா யாராலும் வெல்ல முடியாதவர். இப்படி பல பல கரங்களோடு அந்த மலை மேலே உட்காந்துக்கிறார். நீங்கள் பாகவத்தில் அந்த போட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே கூர்ம அவதாரம் இருக்கும், அந்த மலை இருக்கும், அந்த வாசிக்கு சர்ப்பம் இருக்கும், தேவாசுரர்கள் இருப்பாங்க, மேலே பகவான் வந்து 1000 கரங்களோடு உட்காந்துட்டு இருப்பார் அஜிதாங்கிற ரூபத்தில். ஸோ எப்படி மேலேயும் பகவான் இருக்காரு, கீழேயும் பகவான் இருக்காரு. இப்போ நீங்கள் மலையை கடைங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு. இப்போ தான் சந்தோஷமாக தேவலாசுரம் கடைய ஆரம்பித்தாங்க. கடையும் போது அந்த மலையிலேருந்து நிறைய பொருட்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. முதல்ல ஐராவத யானை வந்தது. ஐராவத யானை பார்த்துன்னு இந்திரன் எனக்கு வேணும் எடுத்துன்றார். இப்படி ஒன்றுனா வரும். பகவான் என்ன சொன்னார், அதுலெல்லாம் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடாதுனால இவங்களாலலாம் முடியல, அது எது வந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஐராவத யானை, உச்சை சிரவசங்கிற குதிரை, அப்புறம் இப்படி ஒன்றுனா வந்துட்டு இருந்தது. கணபதி பார்த்துக்கிட்டே இருந்தார். அடுத்தது என்ன வருது எனக்கு வேணும்னாரு. அடுத்து ஒரு எலி வந்துச்சு, அவர் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போயிட்டார். என்ன கேட்டோம், கிடச்சிருச்சு. அன்ன வாகனம் வந்தது, பிரம்மா எடுத்துட்டாரு. இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒன்று கிடச்சிட்டே இருந்து. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னா, அந்த கடையும் போது வாசிக்கு சர்ப்பம் வந்து விஷம் கக்க ஆரம்பிச்சிடும். விஷம்லாம் கட்டி அந்த இதெல்லாம் ஆழகால விஷம், அது அது சுவாசித்தாலும் கூட ஒருத்தர் உயிர் வாழ முடியாது, அவ்வளவு ஒரு பயங்கரமான விஷம். பகவான் வந்து இந்த லீலையில் தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பங்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் காமிக்கிறதுக்காக மகாதேவரையும் அந்த சேவையில் ஈடுபடுத்தினார். இப்போ தேவர்கள்லாம் வந்து சொன்னாங்க, திரும்பவும், ஐயோ பகவானே நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மலையை கடையிறோம், இந்த சர்ப்பம் வந்து விஷம் கக்குதே, இது என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, நீங்கள் மகாதேவர்கிட்ட போய் சொல்லுங்க. வைஷ்ணவர் வந்து பரதுக்க துக்கி, மகாதேவர் வந்து அவருக்கு எதுமேலே பற்றுதல் கிடையாது. ரூபாதர் உபன்யாசம் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த ஜட உலகத்தில் எல்லாருமே வந்து மகாதேவர்கிட்ட போவாங்க, செல்வம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும், தேவி வழிபடுவாங்க, பார்வதிகிட்ட போவாங்க, மகாதேவர்கிட்ட போவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா, கைலாசத்தில் ஒரு பெரிய மலைக்கடி மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கும் தனி வீடு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பெரிய வீடோ பங்களாவோ எதுவுமே கிடையாது. கைலாசத்தில் அவங்க ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எப்பவுமே ஹரிக்கதா பேசிட்டு பகவானுடைய லீலைகளை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே. மகாதேவரை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ பார்வதி தேவத்தினுடைய தொடையில் அமர வச்சுட்டு மகாதேவர் வந்து எல்லா வைபவங்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம். அந்த மகாதேவர் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர்கிட்ட போங்க, உங்களுடைய பிரச்சனை அவர் தீர்ப்பார். மகாதேவரும் அப்படியே ஆகட்டும், உங்களுடைய நன்மைக்காக நான் செய்ய தயாராக இருக்கேன்னு மகாதேவர் ஒருவர் சிவபெருமான் வந்துட்டு இந்த ஹாலக்கால வசத்தை எடுத்து அவர் பருகிறார். அதுக்கப்புறம் தான் இந்த பொருட்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஒன்றுன்னா கடைசியில் தன்வந்திரி பகவான் வந்து ஒரு அமிர்த கலசத்தோட வெளியே வருவார் பார்க்கடலிருந்து. அந்த சமயத்தில் அசுரர்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடும், இதுக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதை பழகிட்டோன்னா நமக்கு மரணம் கிடையாது. அப்போது இந்த அசுரங்கள்லாம் வந்து தன்வந்திரிட்டிருந்து அந்த அமிர்த கலசத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ பகவான் என்ன செய்வார், மோகினி அவதாரம் பண்ணுறார். திரும்பவும் பகவான் பாருங்கள், அதுக்கப்புறம் தன்வந்திரியாக வராரு, அதுக்கப்புறம் எவ்வளோ உதவி செய்கிறார் தன்னுடைய பக்தர்களுக்காக. ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்க வந்து சரணம் பண்ணிட்டாங்க. பகவானை சரணம் பண்ணிட்டதுனால தன்னை சரணடைந்த பக்தனுக்காக எந்த காரியத்தையும் பகவான் செய்ய தயாராக இருக்கார். ஒவ்வொருத்தரையும் அவங்க கேட்கும் போதெல்லாம் உதவி செய்கிறார். இதே தேவதைகள்லாம் மறந்து போய் திரும்ப குற்றம் செய்கிறாங்க, திரும்ப பகவான் அவங்களுக்கு பாடம் போட்டுவார், திரும்ப உதவி செய்வார். ஒரே ஒரு காரணம், அவங்க சரணாகதி பண்ணிட்டாங்க. அசுரங்கள் ஏன் தண்டிக்கப்படுறாங்கன்னா, அவங்க சரணாகதி பண்ணுறது, சரணாகதி பண்ணாததுனால பகவான் அவங்களை வந்து பொருள்படுத்துறதில்ல. சரணடைந்தவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அதனால் ராமாயணத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ராமாயணத்தில் வந்து விபீஷன் வந்து ராமரை சரணடைக்க வர்றார் ஆகாச மார்க்கமாக. அப்போ ராமர் லக்ஷ்மணன் அவர் கூடாரத்தில் இருக்காங்க, சுக்ரீவன்லாம் ஓடி வராங்க. வந்து இந்த மாதிரி ராவனுடைய சகோதரன் அவருடைய சகாக்களோட இங்கே வராரு அப்படின்னு சொன்னி ராமரத்துடைய கூடாரத்துலேருந்து வெளியில் வரார். விபீஷன் ஆகாச மார்க்கமாக நிற்கிறார் கூப்பிய கரத்தோட. இப்போ ராமர் லக்ஷ்மணன் விபி ஹனுமான் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாருமே இருக்காங்க. ராமருக்கு வந்து அவர் முழு சுதந்திரமானவர், அவர் சுயமாக முடிவெடுக்கலாம். ஆனால் ராமர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார், அவங்ககிட்டருந்து என்ன வருது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போ ராமர் கேட்டார், விபீஷன் நம்மளை சரணமடைய வந்திருக்காரு, அவர் ஏற்றுக்கலாமா அப்படின்னு ராமர் சுக்ரீவன்கிட்ட கேட்குறார். இப்போ சுக்ரீவன் சொல்கிறாரு, ராமா அவன் என்னதான் இருந்தாலும் ராவனுடைய சகோதரன், அவனை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. ஒருவேளை அவன் நாளைக்கு வந்து தன்னுடைய சகோதரனுக்கு ஆபத்துங்கும் போது நமக்கு எதிரியாக கூட அவன் மாறலாம், நம்மளை பழிவாங்க நினைக்கலாம், இல்லை அவன் வந்து வேறு ஏதோ காரணத்துக்காக நம்ம கூட வந்து சேர வரலாம், அதனால் அவனை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்க? சுக்ரீவன். எல்லாருமே அதை ஆமோதிக்கிறாங்க, நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆமாம் ஆமாம் சுக்ரீவன் சொல்கிறது கரெக்டு தான். ராமர் ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமான் நீ என்ன சொல்கிற? ஹனுமான் சொன்னார், பகவானே விபீஷணர் வந்து நம்மளை கூப்பிய கரத்தோடு வந்திருக்கார், நம்மளை சரணடைய வந்திருக்கார், சரணையை வந்த ஆத்மாவை நம்ம சகோதரனை போல எடுத்துக்கலாம் அப்படின்னார் ஹனுமான். கேட்டோடனே ராமர் சொன்னார், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஹனுமான். இப்போ ராமர் சொல்கிறார், எல்லா வானரங்கள் முன்னாடி கோடிக்கணக்கான வானரங்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, ராமர் சொல்கிறாரு, எல்லாரும் கவனமாக கேளுங்க, என்னை வந்து சரணடையக்கூடிய ஒரு ஆத்மா, ராமா நான் உன்னுடையவன், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நிராகரிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா எப்படி என்ன அவரால் நிராகரிக்க முடியும்? இந்த க்ஷணம் வந்து ராவணன் என்கிட்ட வந்து, ராமா நான் உங்களுடையவன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னா அவன் செய்த குற்றங்கள்லாம் நான் மன்னிச்சிடுவேங்க, ராவணனை என் சகோதரனை போல நான் ஏற்றுக்குவேங்கிறார் ராம். அந்த மாதிரி தான் பண்ணார். குகனை தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கிட்டார். ஏற்கனவே 4 சகோதரர்கள் வனவாசம் வரும்போது குகன்ட்ட சொன்னார், உன்னோடு நாம் ஐவரானோம்னர். சுக்ரீவனை பார்க்கும்போது உன்னோடு நாம் 60 சொன்னார். விபீஷன் உன்னோடு நாம் 70 சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா குகன் வந்து ஒரு நீச்ச குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு வேட்டுவ குடும்பத்தில் பிறந்தவன். சுக்ரீவன் ஒரு வானரம், விபீஷன் ஒரு ராட்சச குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் இவங்களெல்லாம் ராமர் வந்து சரணம் பண்ணித்ததுனால தன்னுடைய சகோதரனை போல ஏற்றுக்கிட்டார். இப்போ சொல்கிறார் ராமர், என்னை தன்னுடைய ஆத்மாக்களை வந்து நான் சகோதரனை போல ஏற்றுக்குவேன். வானரங்கள்லாம் அப்படி அழுவாங்களா, ராமர் இவ்வளவு கருணை வாய்ந்தாரா நம்ம பிரபு அப்படின்னு வானரங்களாக கதறி அழுதாங்க. ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. இந்த மாதிரி பகவான் வந்து தன்னை சரண பண்ண பக்தர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். கௌந்தேய பெரிஜானகி நம்ம பக்த பிராசதி. அப்போ இந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணி மோகினி அவதாரம் பண்ணி மோகினி மூர்த்தியாக வந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்துட்டு அவங்கள ஏமாற்றி அமிர்த கஷ்டத்தை வாங்கிட்டு வந்துடுற, வாங்கிட்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கார். தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு அசுரனுக்கு மட்டும் தெரிஞ்சு போடும், இவர் வந்து மோகினி வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்திரன் சூரியனுக்கு நடுவில் வந்து உட்காந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவார் பகவான் அப்படி கொடுத்துட்டே வரும்போது, அவருக்கு கொடுக்கும்போது பகவான் தெரிஞ்சு போடும் மோகினி மூர்த்திக்கு இவன் வந்து ஒரு அசுரன். அவன் வந்து ஒரு டிராப்பை வந்து டேஸ்ட் பண்ணிவிடுவான். உடனே அவன் சுதர்ஷன் சக்கரத்தால் பகவான் வந்து தலையை கட் பண்ணிடுறான். அப்போ உடல் வந்து ரெண்டு பாகம் ஆயிடும், ஒன்று ராகு இன்னொன்று கேத்து, ராகு கேதுன்னு சொல்லி ரெண்டு கிரகம் ஆயிடும். அப்போ இந்த ராகுவோட வேலை என்னென்னா அடிக்கடி வந்து சந்திர சூரியனை தொந்தரவு பண்ணுவார். ராகு வந்து சந்திரனை துன்பம் செய்யக்கூடிய நேரம் வந்து சந்திர கிரகணம், ராகு வந்து சூரியனை துன்பப்படுத்தக்கூடிய நேரம் வந்து சூரிய கிரகணம். இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் ராகு கேது ராகு வந்து சந்திர சூரியனை வந்து தோஷம் வைக்கும் போது அவங்க வந்து பகவானை தஞ்சம் அடைவாங்க. அது அந்த க்ஷேத்திரத்தில் தான், வரதராஜ பெருமாள் க்ஷேத்திரத்தில் அந்த லீலன் சந்திர சூரிய புஷ்கரணின்னு ஒன்று இருந்ததுங்க. சொன்னார்ல பூஜாரி சந்திர சூரியர் ரெண்டு பேருக்கும் அங்கே புஷ்கரணி இருந்து அங்கே தான் வந்து பெருமாள் வந்து அவங்களை எப்பவுமே அங்கே தோன்றி அவங்க ரெண்டு பேரும் சந்திர சூரியன் ரெண்டு பேரும் அந்த ஸ்தலத்தில் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்டருந்து எப்பவுமே இந்த ராகுட்டிருந்து தன்னை காப்பாற்ற சொல்லி பிரார்த்தனை செய்திருந்தாங்க. அந்த இடம் வந்து சந்திர சூரியனுடைய புஷ்கரணி அங்கே இருக்குது அந்த அந்த திவ்ய தேசத்தில். இப்போ யாரெல்லாம் வந்து பகவான் மேலே பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும், அப்புறம் பகவான் மேலே என்றைக்கும் மாறாத ஒரு சத்தையான பக்தி வேணும்னு விரும்புகிறவங்க, பல கிரகங்களுடைய தோஷங்கள் நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க அந்த க்ஷேத்திரத்தில் வந்து பிரார்த்தனை செய்தால் அவங்களுடைய அவங்களும் கூட இந்த ராகு கேதுவோடைய ஆதிக்கத்தை, ஏன்னா பகவான் யாரை வேணாலும் கட்டுப்படுத்த முடியும், பகவானால் செய்ய முடியாது என்ன, ஒருத்தருடைய ஜாதகத்தையும் அதனால் மாற்றிட முடியும். அந்த க்ஷேத்திரம் அதில் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். அதுக்கப்புறம் நம்ம போனது திருத்தெற்றி அம்பலம், 4வது கோவில் திருத்தெற்றி அம்பலம். வந்து அம்பலங்கிற வார்த்தையை கேரளத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க கோயிலுக்கு, கோயிலுக்கு அம்பலங்கிற வார்த்தை வந்து கேரளத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த கோயில்கள் எல்லாமே இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே கூடுமானவருக்கு திருமங்கையாழ்வாரோடு சம்மந்தப்பட்டது. அவர் அங்கே வந்து பாசரிக்கும் போது அம்பலம் சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால அந்த கோயிலுக்கு இன்றும் கூட திருத்தெற்றி அம்பலம் அப்படிங்கிற திருநாமம். அங்கே வந்து பகவான் வந்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் போல அங்கே பூஜாரி கூட காமிச்சார். ஸ்ரீரங்கநாதர் சைனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட தரிசனம் கொடுத்தார். அங்கே நடந்த லீலை பகவானுக்கு வந்து செங்கமல் ரங்கன், செங்கமால் ரங்கன் அதாவது தாமரை இதழ்களைப் போல கண்களை உடையவர், செங்கமல வள்ளி தாயார் அந்த தாயாருக்கு திருநாமம். அங்கே அந்த ஸ்தலத்துடைய புராணம் அவ்வளோ பெருசாக சாஸ்திரங்களில் சொல்லப்படலை. ஆனால் இந்த இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு லீலை நடந்திருக்கு. அதாவது ஆத்மீய குருவுடைய சேவை வந்து எவ்வளோ முக்கியமானது, குருவுக்கு கைங்கரியம் பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத உபமன்யுன்னு ஒரு சக்கரவர்த்தி அல்ல உபமன்யுன்னு ஒரு சீடர் தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ணுவார். உபமன்யு சீடர் சிஷ்யர் அவருடைய குருவுக்கு எப்படி சேவை பண்ணுவார்னா, குருவுக்காக தினம் பால் கறந்து வருவார். குரு வந்து அந்த பிரசாதத்தை உட்கொள்கிற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார். வேத காலத்தில் பிரம்மச்சாரிகள் அப்படி தான் இருப்பாங்க. குருகுலத்தில் தங்கியிருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா குருவுக்கு சேவை பண்ணுவாங்க. ஒரு உபன்யாசத்தில் பிரபுபாத் சொன்னார், பகவத்கீதை பர்பத்தில் கூட கொடுத்துருக்கார். பிரம்மச்சாரி வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை, குருவுக்கு சேவை பண்ணணும். பிரம்மச்சாரிய குருக்குலே வாசான் குரு அர்ஹிதம், குருக்கோட குருகுலத்தில் தங்கி அவருக்கு சேவை பண்ணணும். தபஸ்யா பிரம்மச்சரியன சமேன தமேன தியாகேன, தவங்கள் பண்ணி மனதை புலன்களை கட்டுப்படுத்தி ஆத்மீய குருக்கு சேவை பண்ணி பக்தி தோன்ல அவர் முன்னேற்ற அடையணும். அப்போ உபமன்யு வந்து தன்னுடைய குருவுக்கு ரொம்ப சிரத்தையோடு சேவை பண்ணுறார். என்ன பண்ணுவார்னா, தினமும் பால் கறந்து வராரு, ஆனால் அவர் குடிக்கிறதே இல்லை. குருக்கு தான் பிரஷ் கொடுப்பாரு. குரு சாப்பிட சொன்னதான் பிரசாதம், இல்லாட்டி எனக்கு ஒரு பிரசாதம் கிடையாது, விரதம் தான், பட்னி தான். ஒரு நாள் குரு வந்து தொடர்ந்து அவரை பரீட்சை பண்ண ஆரம்பிச்சிருவார். உபமன்யு வந்து எந்த அளவுக்கு குரு பக்தியில் தீவிரமாக இருக்காருன்னு, பால் வந்து இவர் கொடுக்காம குருவே குடிச்சிடுவார். ஒரு தம்பி ஒரு பிக்ஷை எடுத்துன்னு வரும்போது பால் கறந்து வரும்போது அந்த பாலெல்லாம் குருவே சாப்பிடுவார், ஒரு சொட்டு கூட அவர் கொடுக்க மாட்டார். அப்போ இவர் என்ன பண்ண, பசிக்கும் இல்லையா, குரு சாப்பிட்றாரு. கடைசியில் வந்து கள்ளிப்பால் குடிப்பார். கள்ளிப்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கள்ளிப்பால் குடித்தா என்ன ஆகிடும், உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகாது, கண் பார்வை போயிடும். கண் கொஞ்சமாக கண் பார்வை போயிடும் அந்த பால் குடிச்சிட்டே இருந்தால். உபமன்யு என்ன பண்ணுவார், குரு பிரசாதம் கொடுக்காதனால அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், இந்த கள்ளிப்பாலை குடிச்சிட்டே இருந்தார். கள்ளிப்பால் குடிச்சு குடிச்சு கொஞ்ச நாள் அவர் கண் பார்வையெல்லாம் போயிடும். குருதேவ் வந்து ஒரு நாள் கேட்டார், என்னாச்சு உனக்கு, ஏன் உனக்கு கண் தெரிய மாட்டேங்குது? அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் எவ்வளோ நாள் இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நீங்கள் எனக்கு பிரசாதம் கொடுக்கல, உங்களுடைய பிரசாதம் கிடைக்கல, நான் அதனால் வேறு வழி இல்லாமல் இதை குடி பசும்பால் குடிக்கலண்ணா, நான் பால் கறந்து கொண்டு வந்தேன், அதை நீங்கள் சாப்பிடாம நான் எதையும் சாப்பிட மாட்டேன், அதனால தான் இதை குடிச்சேன்னு. இப்போ குருவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடும், இப்படி போய் நம்ம சிஷ்யத்தை பரீட்சை பண்ணிட்டோமேன்னு. உடனே குருதேவர் சொல்லுவார், நீ வந்து பகவானை குறித்து தவம் செய்து பிரார்த்தனை பண்ணு, திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் போய் அங்கே பகவானை குறித்து பிரார்த்தனை பண்ணு, சீக்கிரமாக பகவானுடைய குரு பக்தியிலையும் உன்னுடைய கிருஷ்ண பக்தியிலையும் திருப்தி அடைந்து அவனுடைய குறையை போக்கிடுவார்னு. அதே மாதிரி உபமன்யு இங்கே வந்து பகவானை குறித்து தவம் செய்து விரதங்கள்லாம் இருந்து அவருக்கு பகவான் வந்து பிரத்யட்சமராரு. முன்னாடி பிரத்யட்சமானே பகவான் வந்து மகாபிரசாதத்தை அவர்கிட்ட கொடுக்குறார், தன்னுடைய மகாபிரசாதம், பகவானுடைய மகாபிரசாதத்தை வந்து பகவான் உபமன்யுட்ட கொடுக்குறார். இதை சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துடும், உனக்கு கண் பார்வையெல்லாம் வந்துடும், நீ இதை சாப்பிடுனார். உபமன்யு சொன்னார், பகவானே என்னுடைய குருவுக்கு கொடுக்காம நான் எதுவும் சாப்பிட்டதில்லை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிரசாதம் சாப்பிட்டா எனக்கு கண் பார்வை வந்துடும்னு, எனக்கு கண் பார்வை இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த பிரசாதத்தை முதல்ல கொண்டு நான் குருவிட்ட கொடுக்கணும்னு, என்னுடைய குருவுக்கு நான் இதை வந்து முதல்ல அர்ப்பணிக்கணும். இப்போ பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த அளவுக்கு இவன் குரு பக்தியில் இருக்கான்னு சொல்லிட்டு பகவானோட கண் பார்வை கொடுக்குறார். குரு மேலே திருப்தி அடைந்து உபமன்யுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் இந்த க்ஷேத்திரத்தில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்ததா ஸ்தலபுரம்னு சொல்லு. இதுதான் குரு பக்திங்கிறது. வெறுமனே குருவுக்கு சேவை பண்ணுறதுனாலே பகவானை நெருடே வந்துட்டார். அவர் பகவான் இருந்து யாரும் கூட அவர் தெரியாது, பகவான் கைங்கரியம்னு அவர் பண்ணலை, ஆத்மீய குருவுக்கு தான் பண்ணார். அதனால் குருவுக்கு வைஷ்ணவருக்கு சேவைப்பட்டதுனாலே பகவான் நம்ம மேலே திருப்தி ஆகிடுவார். அது வந்து இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் உபமன்யுடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சாவது பார்த்த சேதனம், குடமாடும் கூத்தர். பகவானுக்கு வந்து குடமாடும் கூத்தர், அங்கே வந்து நம்ம மூலவரை சேவிக்க முடியல, அவருடைய தாமரை பாதங்களை காமிச்சாங்க, இந்த அமிர்த கலசத்துக்கு மேலே அவருடைய பாதம் இருந்தது. அதுவும் இதே மாதிரி தான், ஒரு சிஷ்யர் வந்து தன்னுடைய குருவுக்கு ரொம்ப பணிவாக சேவை பண்ணிட்டு இருப்பார். குருவிட்டேருந்து சாஸ்திரமெல்லாம் படிச்சுட்டு அவர் சேவை பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து குருவுடைய பத்தினி வந்து குரு கேட்குறவன் குரு தட்சிணா என்ன வேணும்னு, இப்போ குரு பத்தினி சொல்லுவாங்க, குருவுடைய பத்தினி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராணியோடைய குண்டலங்கள் தனக்கு வேணும்னு சொல்லுவாங்க, நீ போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு வரணும். இவரும் போய் அந்த ராணிகிட்ட வந்து குண்டலங்களை வாங்குறதுக்காக போகிறார். ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் வந்து அந்த குடமாடம் கூத்திருந்த க்ஷேத்திரம் அந்த இடத்துல வந்து தக்ஷகன்கிற சர்பம் இருக்கு. இது தக்ஷகனுக்கு தெரிஞ்சால் அவர்கிட்ட அபகரிச்சுதான் அவங்ககிட்ட இருந்து, அதனால் அவனுக்கு தெரியாமல் நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எவரும் போய் அந்த ராணிகிட்ட வேண்டின்னு அந்த குண்டலங்களை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வரும்போது தக்ஷகன் எதிர்கொண்டு அவரை அவர்கிட்ட அது பிடுங்க வரும்போது பகவான் வந்து அந்த ஒரு சின்ன பாலகன் ரூபத்தை எடுத்துட்டு அந்த குண்டலங்களை அந்த குடத்தில் வாங்கிட்டு நடனம் ஆடுறார். அதனால் அதுக்கு குடமாடும் கூத்தர். இன்னொரு இல்லையில் என்ன சொன்னால் கிருஷ்ணர் கோவர்த்தன் மலையை குறையா பிடிச்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு அதே பேர்னு சொல்கிறாங்க. அந்த லீலை வந்து அந்த இடத்துல நடந்தது. குருவுக்கு சேவை பண்ணி அவர் அங்கேயும் அவங்களுடைய குரு குரு பத்னி அப்புறம் இந்த சிஷ்யர் எல்லாமே அங்கே பகவானை சேவிச்சாங்க குடமாடு கூத்தர் கோயிலில். இன்னொரு ஷார்ட்டாக தான் இருக்குது, பெரிய ஸ்டோரி இது ஆக்சுவலி. தௌம்ய மகரிஷி அவருடைய சிஷ்யர் வந்து வைதர்ங்கிற வைதர்ங்கிறவர், வைதருடைய சிஷ்யர் தான் உதங்கர். உதங்கர் தான் அந்த சிஷ்யர், அவருக்காக வேண்டிதான் பகவான் அங்கே பிரத்யட்சமானார் அந்த கோயிலில், குடமாடும் கூத்தர் கோயிலில். அந்த அமிர்த கலசத்தோட தலையில் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குண்டலமெல்லாம் இருந்தது, யாருக்குமே தெரியாது அதுக்குள்ளே அந்த குண்டலம் இருக்குன்னு. அதை நடனமாடி திரும்ப அந்த அவனை சேஃபாக கொண்டு வந்து அந்த பையன்ட்ட கொடுத்து அவருடைய குருட்டை ஒப்படைக்க சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம போன க்ஷேத்திரம் வந்து வைகுண்டநாதர், வைகுண்டநாதர் கோயில், பகவானுடைய க்ஷேத்திரம் வந்து வைகுண்டநாதர். அங்கே வந்து அந்த க்ஷேத்திரத்திலையும் பெரிய லீலை ஒன்றும் சொல்லப்படலை வைகுண்டநாதர் கோயிலில். அங்கேயும் வந்து சில புராணத்தில் வந்து பெரிய லீலை இல்லை. பகவான் வந்து வைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் ஏழாவது நம்ம போன க்ஷேத்திரம் வந்து திருவன் புருஷோத்தமன், திருவன் புருஷோத்தமன் 108 திவ்ய தேசங்களிலே புருஷோத்தமன்கள் உள்ள பேர் உள்ள க்ஷேத்திரம் வந்து அது ஒன்று தான், புருஷோத்தமன் திருநாமம் உள்ள க்ஷேத்திரம் வந்து அந்த கோயில். அங்கே வந்து இந்த உபமன்யுடைய கதை சொன்னாலே அந்த லீலை அந்த கோயிலில் தான் நடந்தது. வியாக்கிருத பாத முனி அவருடைய சிஷ்யர் தான் உபமன்யு. வியாக்கிருத பாத மகரிஷிக்கு கைங்கரியம் பண்ணி தான் உபமன்யுக்கும் அவருக்கும் பகவான் வந்து புருஷோத்தமராக அங்கே தர்சனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம கோயில் போனது வந்து மணிமாட கோவில், எட்டாவது போன கோயில் வந்து மணிமாட கோயில். அங்கே நம்ம வந்து தரிசனம் பண்ணது பத்ரி நாராயண பெருமாள். யாரெல்லாம் பத்ரியில் போய் நாராயணன் சேவிக்க முடியாதவங்க இங்கே வந்து சேவிக்கலாம். பகவான் ரொம்ப அழகாக இருந்தார், பிரம்மாண்டமான ரூபம், பயங்கர தேஜஸ், வெள்ளி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பத்ரி நாராயணர் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்திருந்தார். ஸோ அது நம்ம போன பத்ரி நாராயண க்ஷேத்திரம். அங்கே வந்து தேவதைகள் கூட அங்கே பகவானே ஹரிநாமத்தை உச்சரித்தாங்களாம் பத்ரி நாராயண கோயிலில். எல்லா தேவதைகள் தேவர்களும் வந்து பகவான் வந்து பத்ரியில் இருக்கிற நாராயணர் அங்கே தோன்றதுனால எல்லா இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் சாரி பிரம்மா மகேஸ்வர் இந்திரன் எல்லாரும் வந்து அங்கே ஹரிநாமத்தை சொன்னாங்க. அதனால் ஹரிநாமம் ஜபிக்கூடியவங்களுக்கு அந்த க்ஷேத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். ஹரிநாமத்தில் ஜபத்தில் முன்னேற்றம் வரையணும் அடையணும், ஜபத்தில் வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் நினைக்கக்கூடியவங்க அந்த பத்ரி நாராயண பெருமாளை பிரார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்பதாவது நம்ம போன கோயில் செம்பன் செய் கோயில்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனோம். அங்கே வந்து பகவானுக்கு வந்து ஹேமரங்கர் அப்படிங்கிற திருநாமம். அந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க தங்கத்தாலே ஆனது. ஸ்ரீராமர் வந்து அந்த கதை அங்கே சொன்னார், அந்த பட்டர் சொன்னார். எவ்வளோ பேர் கேட்டீங்க அது நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். சார், ஸ்ரீராமர் வந்து ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பிராமணருக்கு தங்கத்தாலான பசு ஒன்று தானம் செய்தார். அந்த கோயிலில் பசு கூட ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா, பின்னாடி ஒரு பசுமாடி இருந்தது, முன்னாடி கண்ணுக்குட்டி பகவானை பார்த்துட்டு இருந்தது, ரொம்ப அழகான தரிசனம் அது. அங்கே ராமர் வந்து தங்கியிருந்து ஒரு பிராமணருக்கு பசு தங்க பசு தானமாக கொடுத்து பின்னாடி அந்த கோயிலை வந்து பொன்னாலே கட்டினதுனால செம்பன் செய் கோயில்னு பேர் அந்த இடத்துக்கு. ஸோ ஸ்ரீ ராமச்சந்திர பகவானும் அங்கே எழுந்தள்ளியிருக்கார். அந்த ஒரு க்ஷேத்திரம் அது. அடுத்தது பத்தாவது நம்ம போனது பார்த்தன் பள்ளி, திருப்பார்த்தன் பள்ளி. ஸோ அந்த கதையும் அவர் பட்டர் ரொம்ப அழகாக சொன்னார், எல்லாருமே நல்லா கேட்டோம் இல்லையா. அதில் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் ஒருக்கா கூடி தர்சனம் கொடுத்தது. அர்ஜுனன் வனவாசம் வந்திருந்தப்போ பல இடங்களில் வரும்போது அவர் பகவானை மறந்து போயிட்டார். கிருஷ்ணர் அவர் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த இடத்துல திரும்பவும் அவருக்கு தர்சனம் கொடுத்தாரு. அங்கே அர்ஜுனுடைய சந்நிதி நம்ம பார்த்தோம். பொதுவாக அர்ஜுனுடைய சந்நிதி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நிறைய இடங்களில் விஸ்வசேனர், ஹனுமான், குலசேகர் ஆழ்வார், ஆழ்வாருடைய சன்னிதியில் பார்க்கலாம். பாண்டவருடைய சன்னிதி ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். அதுவும் திவ்ய தேசங்களில் கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரு திவ்ய தேசத்தில் பஞ்சபாண்டவர்கள் எங்கெங்கே விஷ்ணுவை பரிசு பண்ணாங்க, ஒரு கோயில் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆற்றங்கரையில் இருக்கும், ஆற்றங்கரை மேட்டில் ரொம்ப நல்ல சேர்த்து பேர் கொடுங்க மறந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் அர்ஜுனனுக்கு கோயில் இருக்குது. அங்கே நம்ம அர்ஜுனையும் தர்ஷன் பண்ணோம், பெருமாளையும் தர்ஷன் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இன்றைக்கி நம்ம யாத்திரை பண்ண க்ஷேத்திரத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு க்ஷேத்திரம் அது திருத்தேவனார் தொகை. தேவனார் தொகைனா தேவர்கள்லாம் கூட்டமாக வந்து பிரார்த்தனை செய்த இடம், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். எப்படின்னா தேவர்கள்லாம் வந்து பகவானுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா பௌத்திகமான சேவைகள் தான் பண்ணுறாங்க, பௌத்திக உலகத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க. தேவர்கள் பண்ணக்கூடிய சேவையெல்லாம் பௌதிக உலகத்தை நிர்வாகிக்கிறது. பிரம்மா படைக்கிறாரு, இந்திரன் மழை கொடுக்குறாரு, வருணன் நீர் கொடுக்குறாரு, வாயு காற்று கொடுக்குறாரு, அக்னி நெருப்பு கொடுக்குறாரு, யமராஜர் வந்து தப்பு பண்ணுற உயிர்வாளிகளை தண்டிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நிர்வாக பொறுப்புகளை தேவர்கள் ஏற்றுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. தேவர்கள்லாம் ஒரு நாள் பேசிக்கிறாங்க, எல்லா தேவர்களும் ஒன்று கூடி பேசுறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டியது பகவான் மேல பிரேமம், கிருஷ்ண பிரேமம் தான் நம்ம லட்சியம். கிருஷ்ண பிரேமத்தை அடையணும். கிருஷ்ண பிரேமத்தை அடையணும்னா ஒருத்தர் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், வைஷ்ணவருக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனால் நம்ம எல்லாம் வந்து பௌத்திகமான செயலை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால பகவானை பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு துப்பாக்கிசாலியா இருக்கும். பிரம்மதேவர் பகவானை தரிசிக்கணும்னா 1000 வருஷங்கள் தபம் செய்யணும். பிரம்மா சொல்றாரு, நான் பகவானை தரிசிக்கிறதுக்கு 1000 வருஷங்கள் ஆகுது. இந்திரன் சொல்றாரு, நான் ரொம்ப தவம் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளை பற்றி சொல்லாம இருக்கு, முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் செய்யறாங்க, ஆனா அவங்க கூட பரவாயில்ல, தங்களுடைய ஹிருதயத்துல பகவான பரமாத்மா ரூபத்துல தரிசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேவர்களும் அவங்களுடைய வேதனைய வெளிப்படுத்துறாங்க. நமக்கு ஒரு பாக்கியம் இல்லை, நம்மளால பகவானை தரிசிக்க முடியல, பகவானை சேவிக்க முடியல. அப்ப யமராஜ் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, யமராஜ் என்ன சொல்றாரு, நம்ம உயிர் வாழ்றதுல என்னதான் பிரயோஜனம் இருக்கு, பகவானை சேவிக்காம நம்ம உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, இறந்து போயிட வேண்டியதுதான், ஏன் உயிர் வாழணும்? யமராஜ் சொல்றாரு, நம்ம வாழ்றதுலேயே அர்த்தம் இல்லைன்ட்டு. அப்ப இன்னொரு தேவதை சொல்றாரு, அதுக்காக உயிரெல்லாம் விட வேண்டாம், நம்ம சிரத்தையோட பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணா கட்டாயம் பகவான் நம்ம முன்னாடி தோன்றுவார். ஜெய் ஸ்ரீ ஹரிநாம சங்கீர்த்தன் யாக்கி. அப்போ தேவர்கள்லாம் ஒன்று கூடி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவானை துதித்து பாடுறாங்க. தொகை கூட்டமாக சேர்ந்து திருத்தேவனார் தொகை, அந்த எல்லா தேவர்களும் கூட்டமாக சேர்ந்து அந்த இடத்துல எதை அவங்க விட்டுட்டாங்களோ அதை வேண்டி பிரார்த்திச்சாங்க. பகவான் எங்களுக்கு சொர்க்கலோக வசதி வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு வேண்டாம், எங்களுக்கு உங்கள் தரிசனத்தை கொடுங்க, நாங்கள் உங்கள் தரிசனத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோம், நாங்களும் உங்களுடைய நாமத்தை ஜபிச்சு அதில் ஆனந்தம் அடையணும். அதுதான் பரமானந்தம், எங்களுக்கு இதிலெல்லாம் உண்மையான ஆனந்தம் கிடையாது. உண்மையில் நாங்கள் இதை துன்பதான் இருக்கோம், நாங்கள் வந்து சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு அசுரம் வந்து எங்களை துன்பப்படுத்துறாரு, அப்போ எங்களுக்கு அது உண்மையான சந்தோஷமும் சுகமும் கிடையாது அப்படின்னு எல்லா தேவர்களும் வந்து பகவான்கிட்ட பிரார்த்திச்சாங்க. அப்போ பகவான் வந்து அவங்க முன்னாடி பிரத்யட்சமான அந்த இடத்துல. அதனால் அந்த பகவானுக்கு வந்து தேவராஜன், தேவநாதன், தேவநாதன் தேவராஜன் பகவான் முன்னாடி பகவான் வந்து தேவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார். அந்த க்ஷேத்திரம்தான் வந்து திருத்தேவனார் தொகை. அங்கே மூலவருக்கு வந்து தேவநாதன், உற்சவருக்கு வந்து மாதவ் பெருமாள். மாதவ் பியூட்டிஃபுல் டைட்டி, ரொம்ப அழகாக இருந்தேன். அங்கே நாச்சியாருக்கு வந்து கடல் மகள் நாச்சியார் திருநாமம். இதுதான் நம்ம கடைசியாக பார்த்த க்ஷேத்திரம் திருத்தேவனார் தொகை. இப்போ அல்டிமேட்லி இறுதியாக நம்ம அடைய வேண்டியது பகவான் மேலே பிரேமம் தான். அதைத்தான் நம்ம பகவான்கிட்ட கேட்கணும், வேற எதுவும் கேட்க வேண்டியதில்லை. வேற எல்லாம் கேட்டாங்க, தேவர்களே சொல்லிட்டாங்களே, யமரே சொல்றாரு உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்ட்டு, நம்ம ஏன் உயிர் வாழணுன்ட்டு, எவ்வளவு நாள் தான் இல்லை பண்ணிட்டே இருக்கிறது, நம்ம எப்போ பகவான் மேல பகவான் எப்போ சேவிக்கிறது? உண்மையில பகவத்கீதையிலே கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். 11வது அத்தியாயம் வரும்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம் பண்ணார். அதை பார்த்து பயந்து போயிட்டு அர்ஜுனன் சொன்னார், கிருஷ்ணா எனக்கு இந்த ரூபத்தை பார்க்க பயமா இருக்கு, எனக்கு நீங்க அந்த பழைய ரூபத்தை நான் நீங்க எனக்கு முன்னாடி இருந்தீங்களா அந்த ரூபத்தை நான் பார்க்கணும்னாரு. அப்ப கிருஷ்ணன் நான்கு கரம்புல விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு. எனக்கு இதுவும் வேண்டாம் கிருஷ்ணன், அந்த ரெண்டு கரம்புல ரூபத்தை காமிங்க, ரெண்டு கரவுல ரூபத்தை நான் பார்க்கணும். அப்ப கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லுவார் இதே ஸ்லோகம் இந்த திவ்ய தேசத்தோடு சம்பந்தப்பட்டது. சுதூர் தர்ஷம் இதம் ரூபம், சுதூர் தர்ஷம்னா ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரூபம். அர்ஜுனா முன்னாடி நான் நிக்கிறேன் இல்லையா, இந்த ரூபம் ரொம்ப ரொம்ப அரிது. சுதூர் தர்ஷம் இதம் ரூபம், சுதூர் தர்ஷம் இதம் ரூபம் நித்தியம் தர்ஷன தேவ அப்பியசி ரூபசிய, தேவர்கள் கூட இந்த ரூபத்தை பார்க்க முடியாது. அர்ஜுனா நான் முன்னாடி நிக்கிற இந்த சாமசுந்தர ரூபத்தை தேவர்களால் கூட பார்க்க முடியாது. சில சமயங்கள்ல தேவர்களுக்கு ஏதாவது துன்பம்னா அவங்க பார்க்கடல போய் பரந்தாமனை குறிச்சு பாடுவாங்க, அப்ப சப்தம் மட்டும்தான் வரும். ஓ தேவர்களே உங்க பிரச்சனைகள் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க தீரும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1000 வருஷங்கள் ஒருவேளை கவனம் பண்ணா பகவான் உங்களுடைய விஷ்ணுமூர்த்தியா தோன்றலாம், நான்கு கரங்களோட சங்கு சக்கரதாரியா. ஆனா சாமசுந்தர ரூபத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. சுது தர்ஷம் இதம் ரூபம், சுதூர் தர்ஷம் இதம் ரூபம் நித்தியம் தர்ஷனக தேவ அப்பிய, தேவர்களால் கூட இதை பார்க்க முடியாதுன்றார் பகவான். அந்த தேவர்கள்லாம் வந்து திவ்ய தேசத்துல பிரார்த்திச்சு அவருக்கு மாதவ பெருமாளா, அங்கேயும் பகவானு பார்த்து நான்கு கரங்கள் இருக்காது, மாதவ பெருமாள் ரெண்டு கரங்களோட கிருஷ்ண ரூபம் தான் அவங்க தர்ஷனம் கொடுத்தார். இந்த மாதிரி பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய அன்புக்கு பக்தி கட்டுப்பட்டு அவர் வந்து நிறைய அற்புதங்களை செய்யறார். இந்த மாதிரி இங்க உள்ள எல்லா திவ்ய தேசங்களும் நம்ம தரிசனம் பண்ணா எல்லாமே பக்தியோட சம்பந்தப்பட்டுதான் இருந்தது. பக்தர்களுக்காக பகவான் வந்து பல பல திருவாவதாரங்கள் பண்றார், பல கோயில்கள் எழுந்தள்ளியிருக்கார், பல பல சேவைகளை ஏற்றிருக்கிறார், பல உற்சவங்களை நடத்த வைக்கிறார். அது மூலமா நம்மளை மாதிரி உள்ள இங்க வரக்கூடியவங்களும் அதுல வந்து இந்த கதைகள்லாம் கேட்டு பகவான் மேல கொஞ்சமாவது பிரேமத்தை வளர்த்துக்கு முயற்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே. அதுதான் இந்த யாத்திரையுடைய முக்கியமான நோக்கம், பகவான் மேல கொஞ்சம் கொஞ்சமா பக்தி தூண்டல. நமக்கும் கைங்கரிய பிராப்தி வேணும், நம்மளும் பகவானுக்கு சேவை பண்ணணும், நானும் பக்தி தொண்டில் முன்னேற்றாடணும், ஹரிநாமத்தை தொடர்ந்து சத்தையோட உச்சிக்கணும் உச்சரிக்கணும், பக்தருடைய சங்கத்தில் எப்பவுமே இருக்கணும். தேவர்கள்லாம் எப்படி ஒன்று கூடி பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சு அவரை தரிசிக்கணும்னு விரும்பினாங்களோ அதுபோல் நானும் பக்தருடைய சங்கத்திலிருந்து எப்பவுமே ஒரு கைங்கரியம் பண்ணணும். அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கிறது தான் பகவான் இந்த அற்புதங்கள் இதையெல்லாம் பண்ணி காமிக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், நம்மளும் இன்னும் நிறையா பக்தி சேவைகளை பண்ணி ஆச்சாரியனை சந்தோஷப்படுத்தணும், வைஷ்ணவர்களை சந்தோஷப்படுத்தணும். அதன் மூலமாக பகவான் நம்ம மேலே திருப்தி அடைந்து பகவான் இன்னும் நமக்கு கூடுதலாக சேவை பண்ணக்கூடிய ஆரோக்கியத்தையும் அருளையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், டவுட்ஸ் தான் கொஸ்டின். ஆ இருக்கலாம், ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியாது.